அடுத்து ஒன்பதாவது நூற்பா. இந்த ஞானாசிரியரிடம் அந்த ஞானத்தை, ஞானாசிரியருடைய ஞான மொழிகளை கேட்ட காலத்தில் ஆணவ மலம் நீங்கிவிடுகிறது. ஞானத்தை கேட்டபோதே ஆணவ மலம் நீங்கிவிட்டது என்று பொருள். ஆணவ மலம் நீங்கிவிட்டாலும் பக்குவ குறைவு உடைய மாணவர்களிடத்திலே அந்த ஆணவ மலத்தினுடைய வாசனை நீங்காது இருக்கும், மலவாசனை நீங்காது இருக்கும். அந்த மலவாசனை என்ன செய்யும்? அது சமயம் பார்த்து அந்த மாணாக்கனுக்கு அது உலகத்தை, உலகப்பற்றை உண்டாக்கும், உலகத்தை நோக்கும்படியாக தூண்டும், உலக ஆசையை ஏற்படுத்தும். ஞானாசிரியர் மூலமாக ஞானத்தை பெற்று திருவருளை உணர்ந்தாலும் கூட அந்த திருவருளை மறக்க வைத்து உலகத்தை நோக்க வைக்கும் இந்த மலவாசனை. இங்கே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனை உணர்வதிலே இரண்டு நிலைகள் இருக்கின்றன. முதலிலே அவனுடைய திருவருளை உணர்தல், அது முதலிலே நிகழும். பிறகு அடுத்தபடியாக சிவத்தை உணர்தல், முதலிலே அருளை உணர்தல், அடுத்து தான் சிவத்தை உணர்தல். அது எதுபோல என்றால், முதலிலே அந்த அதிகாலை வைகரை நேரத்தில் தோன்றுகிற சூரியனுடைய ஒளியை முதலிலே கண் பொருந்துகிறது. முதலிலே சூரியனுடைய ஒளியை நம்முடைய கண்கள் பற்றுகின்றன. பிறகுதான் அந்த ஒளி மூலமாக சூரியனை காண முடிகிறது. எனவே முதலிலே புலப்படுவது சூரிய ஒளி, அடுத்து புலப்படுவது சூரியனுடைய காட்சி. எனவே முதலிலே திருவருள் காட்சி, பின்னர் சிவத்தினுடைய காட்சி. அதுபோல ரெண்டு நிலைகள் இறைவனை உணர்வதிலேயும் இருக்கிறது. முதலிலே பக்குவ ஆன்மா அருளை உணரும், பிறகு அருள் மூலமாக இறைவனை உணரும். திருவருள் பயனிலே சொல்லியிருக்கிறார், அந்த அருளது நிலையில பெருக்க நுகர வினை பேரொளியாய் எங்கும் அறுக்கனென நிற்கும் அருள். எனவே சூரிய ஒளி, ஒளிதான் நமக்கு இறைவனை உணர்வதற்கு வழி, கருவி, நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இறைவனை உணர்வதற்கு நமக்கு துணை செய்வது, ஆன்மாக்களுக்கு துணை செய்வது அவனுடைய அருள்தான், அருளாகிய ஒளி. எனவே அந்த இறைவனுடைய அருள் ஒளியை முதலிலே உணர வேண்டும். அந்த சூரிய ஒளி நமக்கு என்ன செய்கிறது? சூரிய ஒளி உலகப் பொருளை காட்டுகிறது, உலகப் பொருள்களை விளக்கி காட்டுகிறது. நாம் அந்த சூரிய ஒளியினுடைய உதவியால் உலகப் பொருள்களை அறிந்து அவற்றை பெற்று நுகர்ந்து உலகப் பொருள்களிலேயே அழுந்திருக்கிறோம். அந்த சூரிய ஒளியை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம். நமக்கு எல்லாவற்றையும் காட்டுகிற அந்த சூரிய ஒளியை மறந்து இருக்கிறோம். எனவே நாம் உலகத்தையே நோக்கிக் கொண்டிருந்தால் சூரிய ஒளி புலப்படாது. அந்த சூரிய ஒளியை நாம் பற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? உலக பார்வையை மாற்ற வேண்டும். உலகத்தை கீழ் நோக்கி நிற்கிற நம்முடைய பார்வையை மாற்றி மேல் நோக்கி அந்த சூரியனுடைய கதிரை நம்முடைய கண்கள் பொருந்த வேண்டும். அப்படி நம்முடைய கண்கள் சூரியனுடைய ஒளியோடு கலக்குமானால் அந்த சூரிய ஒளி என்ன செய்யும்? நம்முடைய கண்களுக்கு சூரியனை காட்டும். எனவே சூரிய ஒளி உலகத்தையும் காட்டு சக்தியாக இருந்து உலகத்தை காட்டுகிறது. அதுவே அருட்சக்தியாக இருந்து இறைவனை காட்டுகிறது. அதை நோக்குகின்றவருடைய பார்வையை பொறுத்தது. உலகத்தையே நோக்குகிறவர்களுக்கு உலகப் பொருளை காட்டுகிறது, தன்னை நோக்குகிறவர்களுக்கு இறைவனை காட்டுகிறது. எனவே ஞானாசிரியர் இப்ப ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், இப்படியெல்லாம் ஞானாசிரியராக இருந்து ஞானத்தை தருவது எது? நினைத்து பாருங்கள், இறைவன் ஞானத்தை உணர்த்துகிறான் என்று சொல்லுகிறோம், உண்மையிலே உணர்த்துவது எது? ஆமா, இறைவனுடைய திருவருள்தான். இறைவனுடைய திருவருள்தான் ஞானாசிரியராக இருந்து நமக்கு உணர்த்துகிறது, ஆன்மாவுக்கு உணர்த்துகிறது. உணர்த்துகிற செயல் அருளினுடைய செயல். செயல் என்று வந்துவிட்டாலே அது அருள்தான். எனவே நமக்கு ஞானத்தை உணர்த்துவது அவனுடைய திருவருள்தான். எனவே குருவருளும் திருவருளும் ஒன்றுதான், வேறல்ல. திருவருள்தான் குருவருள், குருவாக இருந்து அருள்வது திருவருள்தான். எனவே அந்த பக்குவ மாணாக்கன் முதலிலே அந்த ஞானத்தை பெற்றவுடனே, உலகச் சார்பு நீங்கியவுடனே அந்த திருவருள் அவனுடைய அறிவிலே புலப்படுகிறது. இதுவரை மறைந்திருந்த அந்த திருவருள் அவனுடைய அறிவிலே வெளிப்படுகிறது. கேட்ட காலத்தில், ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்ட காலத்தில் அந்த உலகப்பற்றெல்லாம் நீங்கி திருவருள் புலப்படுகிறது அவனுக்கு. எனவே திருவருளை மறைத்துக் கொண்டிருந்தது எது என்றால் உலகப்பற்று தான். அந்த திருவருள் எங்கேயோ இல்லையே, ஆன்மாவிடத்தில் தான் இருக்கு, நம்மிடத்திலே தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு புலப்படவில்லை. காரணம் என்ன என்றால், உலக ஆசைகள், உலக மயக்கங்கள் நம்மை, இந்த திருவருளை மறைத்துக் கொண்டு இருக்கின்றன. அதனால்தான் திருவருள் நமக்கு புலப்படவில்லை. எனவே அந்த உலகப்பற்று எப்போது நீங்குகிறதோ அப்போதுதான் திருவருள் ஒளி உயிரிலே விளங்கி தோன்றும். அப்படி அந்த ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்டு இந்த உலகப்பற்று நீங்குகிற காலத்திலே அந்த மாணாக்கனுடைய அறிவிலே திருவருள் ஒளி புலப்படுகிறது. அப்படி புலப்பட்டாலும் இவன் பக்குவ குறைவு உடைய மாணாக்கனாதலாலே அந்த மல வாசனையானது, முன்னர் நீங்கிய மலத்தினுடைய வாசனை, அதனுடைய தாக்குதல் நிகழ்கிறது. எப்படி பாசி நிறைந்த குளத்திலே கல்லை விட்டெறிந்த காலத்திலே பாசி நீங்கி விடுகிறது, பாசி விலகி நீர் புலப்படுகிறது, அதுபோல இந்த ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்ட காலத்திலே ஞானம் உண்டாகி ஆணவ பலமாகிய பாசி விலகி நிற்கிறது. எனவே அந்த ஞானமாகிய மெய்யறிவு விளங்கினாலும் அந்த பக்குவ குறைவினாலே அந்த மறுபடியும் அந்த பாசியாகிய ஆணவ மல வாசனை வந்து மூடிவிடுகிறது. அப்படி மூடுகிற போது அந்த திருவருள் மறைந்துவிடும். திருவருள் மறைந்து விடுகிறது. எனவே திருவருள் புலப்பட்டும் நிலைத்து நில்லாமல் திருவருள் காட்சி மறைந்துவிடும். உலக நினைப்பு வந்துவிட்டால் திருவருள் மறைந்துவிடும். அந்த உலக நினைப்பை தூண்டுவது மலவாசனை. எனவே மலவாசனை இருக்கிற வரை திருவருளை உறுதியாக பற்றி கொள்ள முடியாது. அது மலவாசனையினுடைய சேட்டை, அது செய்கிற வேலை மலவாசனை. எனவே என்ன விளங்குகிறது? ஞானத்தை பெற்றவர்க்கும் மலவாசனை இருப்பதனாலே திருவருளை உறுதியாக பெற முடியாத நிலை. அப்படிப்பட்டவர்கள் அந்த திருவருளிலே உறுதியாக நிற்பதற்கு என்ன வழி, என்ன சாதனம் என்பதை 9வது நூற்பாவிலே கூறுகிறார். சாதன இயல் 7, 8, 9 சாதன இயல் என்று பார்த்திருக்கிறோம். 8வது நூற்பாவிலே ஞானம் சாதனம் என்று பார்த்தோம். 9வது நூற்பாவிலே அந்த ஞானத்தினால் திருவருளை பெற்ற பின்னரும் அதை இழந்துவிடக்கூடிய நிலை உண்டாகும் மல வாசனையினால். அந்த ஞானத்தை உறுதியாக நெகிழவிடாமல் பற்றிக் கொள்வதற்கு என்ன உபாயம், வழி என்ன என்று 9வது நூற்பாவிலே கூறுகிறார். மாணிக்கவாசகருடைய புலம்பலே அதுதானே. உன்னை பெற்றும் இழந்து விட்டேனே, உறுதியாக பற்றாமல் உன்னை விட்டு விட்டேனே என்றுதானே வருந்துகிறார். அருமையான பொற்கிண்ணம், அந்த பொற்கிண்ணத்தை ஒரு குழந்தையினுடைய கையிலே கொடுத்தால் அந்த குழந்தை அதனுடைய அருமையை உணராமல் வீசி எரிந்து விடுவதைப் போல, பெருமானே உன்னுடைய திருவருளை பெற்றும் நான் இழந்து தவிக்கிறேன் என்று சொல்லுகிறார் திருச்சதகத்திலே. மழ கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்றுனை கருதுகின்றேன் என்று சொல்லுகிறார். எனவே அப்படி அந்த பக்குவ குறைவினாலே திருவருளை உணர்ந்தும் நிகழ விடுகிற நிலை, அதை உறுதியாக பற்றிக் கொள்ளுகிற சாதனத்தை இங்கே சொல்லுகிறார். ஒன்பதாவது நுற்பா எப்படி தொடங்குகிறது? ஊனக்கண் பாசம் உணரா பதியை. பதியை இறைவனை, தலைவனை, பதியை எப்படிப்பட்டவன்? உணரா, உணர முடியாத இறைவன். ஊனக்கண் பாசம், ஊனக்கண் என்பது ஊனக்கண் பாசம், பாசம் என்பது பாசஞானம், பாசஞானம், பாசம் என்றால் பாசஞானம். இன்னொரு ஞானம் என்ன? பசுஞானம், அதுதான் முதலிலே சொல்லப்பட்ட ஊனக்கண். ஊனக்கண் என்றால் பசுஞானம், பாசம் என்றால் பாசஞானம். பசுஞானத்தை ஊனக்கண் என்று ஏன் குறிப்பிடுகிறார்? ஊனம் என்றால் குறைபாடு, கண் என்றால் அறிவு, கண் என்றால் அறிவு. எனவே குறைபாடு உடைய அறிவு என்பது இங்கே பசுஞானம். நான் நேற்று குறிப்பிட்டேன், அந்த ஞானாசிரியர் மூலமாக ஞானத்தை பெற்ற காலத்தில் ஆணவமலம் நீங்கிவிடுகிறது. ஆணவமலம் நீங்கினால் உயிரினுடைய வியாபக அறிவு புலப்படுகிறது, சிற்றறிவு நீங்கிவிடுகிறது. அந்த வியாபக அறிவு வந்தவுடனே எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு வல்லமை இவனுக்கு ஏற்பட்ட உடனே அவன் தன்னையே பெரிய பொருளாக, பிரம்மமாக நினைக்கிறான். தானே கடவுள், நானே பரம்பொருள் என்ற ஒரு செருக்கு ஏற்படுகிறது. அந்த நிலையிலும் திருவருள்தான் தனக்கு இந்த வியாபக அறிவை தந்தது என்ற உண்மையை அவன் அறியவில்லை. அதற்கு காரணம் மலவாசனை. மலவாசனைதான் அவனுக்கு அந்த செருக்கை உண்டாக்குகிறது. நான் பெரியவன், நானே முதல், நானே எல்லாம், நானே எல்லாவற்றையும் அறிகிறேன் என்ற தன்முனைப்பை கொடுக்கிறது அந்த மலவாசனை. இந்த மலவாசனை இருக்கிற வரை இறைவனோடு ஒன்றுபட விடாது. நான் தனி என்று வேறுபடுத்துமே தவிர இறைவனோடு ஒன்றுபட விடாது இந்த மலவாசனை. அதுதான் அந்த நிலைதான் பசுஞானம். அதாவது தன்முனைப்போடு கூடிய வியாபக அறிவு பசுஞானம். இந்த பசுஞானம் பாசஞானம் என்ற இரண்டினாலும் இறைவனை உணர முடியாது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இங்கே எந்த நூற்பாவில் பார்த்தோம்? ஊனக்கண் பாசம் உணரா பதியை. ஊனக்கண்ணாகிய பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் உணரப்படாத அந்த பதியை வேறு எதனாலே உணர முடியும்? பதிஞானத்தாலே. பதியை பதிஞானத்தாலே தான் உணர முடியும். பதிஞானம் என்பது எது? அவனுடைய திருவருள். திருவருள் என்பது என்னது? அவனுடைய அவனுடைய அறிவு. அவனுடைய அறிவாலே தான் அவனை உணர முடியும். அருளாலே எவையும் பார் என்றான் தாயுமானவர் ஆனந்த கழிப்புங்கிற பாட்டிலே. அருளாலே எதை எவையும் பார் என்றான். அத்தை அறியாது என்னுடைய அறிவாலே பார்த்தேன். இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழிங்கிறார். எனவே அருளாலேதான் அவனை பார்க்க முடியும். எனவே ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் ஞானக்கண்ணினில் அவனுடைய ஞானமாகிய கண்ணால், அவனுடைய திருவருளாகிய கண்ணால் ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உன்னுடைய அறிவிலே. இங்கே மெய்கண்டார், அதாவது ஞானாசிரியர், அந்த பக்குவ குறைவுடைய மாணவனுக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது என்ன அறிவுறுத்துகிறார், அந்த திருவருளை எப்படி உணர்ந்து பற்றி கொள்வது என்பதற்கு வழி சொல்லுகிறார். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாத இறைவனை அவனுடைய அறிவாகிய திருவருளாகிய கண்ணாலே, ஞானக்கண்ணாலே பார். எங்கே தேடி பார்க்க வேண்டும், உன்னுடைய அறிவிலே தேடு. சிந்தை நாடி, சிந்தையினா உன்னுடைய அறிவிலே, சிந்தை என்பது அறிவை குறிக்கும், உன்னுடைய அறிவிலே நாடி தேடுவாயாக. நாடி என்றால் வினை முற்று, வாக்கியம் முடிகிறது, நாடி நாடுவாயாக. ஆக என்ன சொல்லுகிறார் இந்த இடத்திலே ஞானாசிரியர், இறைவனை உன்னுடைய அறிவிலே திருவருளாகிய கண்கொண்டு தேடுவாயாக. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை உன்னுடைய அறிவிலே நாடி நாடுவாயாக.